கர்த்தரோடு நாம் ஒவ்வொரு நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை தாகத்தோடு தேடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, தினந்தோறும் கர்த்தரை தேடுங்க. அதுதான் முக்கியம். கர்த்தரோடு நாம் இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம் வாழ்க்கை கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். ஆகினாலே அவருடைய வருகைக்கு நாம் எந்த நேரத்திலையும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். கர்த்தர் நமக்கு வந்து சபையில கொடுக்கிற செய்திகள் உடனே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனாலதான் நம்மை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். தேவன் எவன் மேல் அன்பா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். புரியும். ஆண்டவரை பத்தி நமக்கு தெரியும். கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அதனாலதான் என்னை கடிந்து கொள்ளுகிறார், என்னை சிட்சிக்கிறார், என்னை சீர்படுத்துகிறார். நான் என்னை அவரை போல மாத்துறாரு, என்னை பரலோகத்துக்கு என்னை ரெடி பண்றாரு. இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள, அதனால தேவனுடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் வசனத்தை வாசிக்கும் பொழுது சரி, ஒவ்வொரு வசனத்துக்கும் உண்மையா நீங்க செவி கொடுங்க. டெய்லி வேதத்தை வாசிங்க, ஒப்பு கொடுக்க. சபையில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கவனமாய் கேளுங்க. வீட்டில் போய் அதை திரும்பவும் யோசிங்க, தியானிங்க, அதற்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலையும் சரி, உலக வாழ்க்கைக்கு பிறகு சில எல்லாமே கர்த்தர் மகிமையை கொண்டு போவார். சரியா? இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நல்ல காலை நேரத்தில் நம்மோடு பேசும்படி நமக்கு நடுவில் இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவர். நாம் நடக்க வேண்டிய வழிகளில் அவர் நம்மை நடத்துகிறவர். நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க அப்பா, எனக்கு பேசுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க பேசுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக டென்னிஸ் முருகச்சாமன். ஆமென், ஆமென். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 16-17 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் 16-17.
அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை
அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான்.
பிதாக்களுடைய இருதயங்களை
பிள்ளைகளிடத்திற்கும்
கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை
கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக
அவன் எலியாவின் ஆவியும்
பலமும் உடையவனாய்
அவருக்கு முன்னே நடப்பான் என்றான்.
இந்த வார்த்தைகள் தேவதூதனால் பேசப்பட்டது, காபிரியனால் பேசப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சகரியா என்ற ஆசாரியனுக்கு முன்பதாக தேவதூதனாகிய காபிரியேல் பேசினது. இந்த வார்த்தை சகரியாவுக்கு பிறக்க போகிற குழந்தையாகிய யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை இது. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. எனக்கு அதை ஃபுல்லாவே தியானிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதை ஒவ்வொரு வரியும் வாசித்து தியானித்து அதை சபைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. ஆண்டவர் அதற்கு எப்பொழுது ஓகேன்னு சொல்றாரு, அது வரும், கண்டிப்பா நான் கொண்டு வரணும். எனக்கு என்ன, அதுக்கு ரொம்ப பாரம். ஏன் என்று கேட்டால், வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பவுல் முதற்கொண்டு எத்தனையோ பெரிய பல்ல தேவன் மனுஷர்கள் இருக்கிறாங்க. எல்லாரை விட எனக்கு யோவான் ஸ்நானகன் தான் எனக்கு ரொம்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியா எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ற ஒரு பர்சன் பைபிள் யாருன்னா யோவான் ஸ்நானகன் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்றைய மிகப்பெரிய தேவை யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை நாம் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கடைசி காலம். அதே போல யோவானுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் வரப்போகிறதற்காக அவன் செய்த வாழ்க்கை, அந்த கடைசி அந்த ஆரம்ப கால வாழ்க்கை. அவருடைய முதல் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணினதான ஒரு வாழ்க்கை. அதற்காகவே அவன் பிறந்தான், அதற்காகவே வளர்ந்தான், அதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருந்தான், அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தினான். இந்த வாழ்க்கை, யோவானுடைய வாழ்க்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த கடைசி காலத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னடையாளமான காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏனென்றால் நாம் அவருடைய இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஸ்தானத்திலே ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆகையினால் அவனுடைய வாழ்க்கை நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு முன்னோடியான வாழ்க்கை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவ சமூகத்தில் நாம் ஜாக்கிரதையோடு இந்த வாழ்க்கை நம்ம கவனிக்கணும். இந்த நேரத்திலும் கூட இந்த யோவானுடைய வாழ்க்கை அல்ல, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனங்கள் அவனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுடைய ஊழியம், அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான், அவன் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வான் என்பதை குறித்து இந்த வேத வசனங்கள் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. இங்கே இந்த யோவான் இந்த சகரியா தீர்க்கத சகரியாவின் இடத்திலே வந்து காப்ரியல் தூதன் சொல்லும் பொழுது பல விஷயங்களை சொன்னான். இந்த யோவான் ஸ்நானகன் அந்த குடும்பத்துக்கு எப்படி இருப்பான், அவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பான், இப்படி பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்ம அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி மட்டும்தான், ஊழியத்திற்குரிய காரியத்தை மட்டும்தான் பார்க்க போறோம். அந்த ஃபேமிலிக்கு அவன் எப்படி இருப்பான்றதெல்லாம் நான் சொல்லல. இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய காரியம் எப்படியாயிருக்கும், அவனுடைய ஊழியத்தினுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், அதை நம்ம பார்க்கணும். அதைத்தான் கவனிக்க போகிறோம். இப்பொழுது நாம் வாசித்த வசனங்களில் 17 வசனத்தில் கவனிக்க போகிற ஒரு முக்கியமான பகுதி, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணுதல் அவனுடைய ஊழியத்துடைய ரிசல்ட். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணுதல். இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ரெடி பண்றார். எதற்கு தெரியுமா? அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, கர்த்தரை சந்திப்பதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறார். அதுதான் நம்ம. ஆண்டவரை சந்திக்கும்படியாக ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து முதல் வருகை சம்பவித்த போது அவரை சந்திக்கும்படி ஒரு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று இந்த யோவான் ஆயத்தப்படுத்தினார். இப்பொழுது அவருடைய இரண்டாம் வருகை சம்பவிக்க போகிறது. அதே போலதான், அதுக்கு பேரலலா, இப்பொழுதும் உத்தமமான ஒரு ஜனம் கர்த்தருக்கு தேவை. இன்றைக்கு யோவானுடைய ஊழியம் எப்படி செஞ்சான்னு பார்க்க போறது இல்லை, அந்த உத்தமமான ஜனம் யார் என்பதுதான் நம்ம பார்க்க போறோம். புரியுதுல? உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று அவன் ஏற்படுத்தினான். உத்தமமான ஜனம். இந்த பிள்ளை கொஞ்சம் உட்கார வைங்க, உட்காருமா, உடிக்கிற. உத்தமமான ஜனம், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்காக ஏற்படுத்தணும். உத்தமமான ஜனம் என்றால் யார்? இந்த கடைசி காலத்திலே உத்தமமாய் கர்த்தருக்காக இருக்க வேண்டிய ஒரு ஜனத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உத்தமமான ஜனம் வேற யாரும் அல்ல, நம்மதான் அந்த உத்தமமான ஜனம். இந்த உத்தமமான ஜனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அப்படியானால் யோவான் எப்படிப்பட்ட விதத்தில் ஒரு உத்தமமான ஜனத்தை உண்டாக்கினானோ அதே உத்தமமான ஜனமாகத்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு உத்தமமாக ஜனமாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது அவனுடைய காலத்திலே அவன் எப்படி ஊழியம் செய்தான், அது எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது, அந்த காலத்தில் இருந்த ஜனங்களை அவன் எப்படி உத்தமமான ஜனங்களை கன்வெர்ட் பண்ணான், இதுதான் முக்கியம். இதே போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி உத்தமமான ஜனமாய் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் மாற வேண்டும், இது நமக்கு நல்லா தெரியணும்.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் வாழ்ந்த காலத்திலே இருந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் நான் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயே 3 3-6 உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும்,
குன்றுகளும்
தாழ்த்தப்படும்,
கோணலானவைகள்,
செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும், தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம்,
உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில்
எழுதியிருக்கிற பிரகாரம்,
அவன்
யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய், பாவ மன்னிப்புக்கென்று, மனந்திரும்புதலுக்கு
ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று சொல்லி இவனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்திருக்கிறார். இவனுடைய காரியம் இப்படி இருக்கும். அவன் வந்த காலத்திலே, அவன் ஊழியம் செய்த காலத்திலே இருந்த சூழ்நிலை என்ன? பள்ளங்களாயிருந்தது. ஜனங்களுடைய வாழ்க்கை அடிமட்டத்தில் போயிருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கையில் இருந்தார்கள், பள்ளத்தில் போயிருந்தாங்க. அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, மலைகளும், சகல மலைகளும், குன்றுகளும் தாழ்த்தப்படும். சிலர் மலையைப் போல தங்களுடைய வாழ்க்கையில வேண்டாத காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில உயர்ந்திருந்தது. வேண்டாத பாரம்பரியங்கள், வேண்டாத பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் மலைகளைப் போல உயர்ந்திருந்தது. அவைகளெல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும். மலைகளைப் போல் உயர்ந்திருந்ததான அந்த வேண்டாத காரியங்கள், பாரம்பரியங்கள், பாவங்கள், சடங்காச்சாரங்கள், இவைகளெல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கோணலானவைகள் செவ்வையாக்கப்பட வேண்டும். ஜனங்களுடைய வாழ்க்கை கோணலமானலாய் இருந்தது, ஒரு ஒழுங்கில்லை, கோணலமானலாய் இருந்தது. அதையெல்லாம் செவ்வையாக்கப்பட வேண்டும். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசித்து பார்க்கணும். உத்தமமான ஜனம் என்றால் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவைகளெல்லாம் சரி செய்யப்பட்ட ஜனங்கள் தான் உத்தமமான ஜனங்கள். பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றில்லாமல் குறைந்து பள்ளத்தாக்கில இருக்கிறது போல இருக்கிறதெல்லாம் சரிப்படுத்தப்படணும். பள்ளங்கள் நிரப்பப்படணும். வேண்டாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மலைகளைப் போல இருக்கிறது. பாரம்பரியங்கள், பாவங்கள், விட முடியாத காரியங்கள், சடங்காச்சாரங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்கள், இவைகளெல்லாம் மலைகளைப் போல் அங்கொன்று இங்கொன்றுமாக நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி இருக்கிறது. இதெல்லாம் உடைத்து சரிசமமாக்கப்பட வேண்டும். வாழ்க்கையிலே கோணல் மாணலான பாதைகள், ஒழுங்கற்ற சில விஷயங்கள், கோணல் மாணலான விஷயங்கள், நேர்த்தியா இல்லாத காரியங்கள், இவைகள் எல்லாம் சரிப்படுத்தப்பட வேண்டும். கோணலானவைகள் சரியாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இவனுடைய ஊழியம் ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் தென்படலாம். ஆனால் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும், மேடுகள், மலைகள் தாழ்த்தப்பட வேண்டும், கோணலானவைகள் செவ்வையாக்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜென்ம சுபாவங்கள் மற்றும் இந்த உலகத்தில் கற்றுக்கொண்ட வேண்டாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஜென்ம சுபாவங்கள் என்று சொல்லி ஒன்றிருக்கிறது. இரண்டாவது, இந்த உலகத்திலே காணப்படுகிறதான பல தவறான காரியங்கள், கெட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். உலகத்தில் இருக்கிற வழிபாடுகள், பாவங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இவைகளும் நம்முடைய வாழ்க்கையில் கோணலமானலான பாதையில் நம்மை கொண்டு போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தோடு, இந்த மலைகளோடு, இந்த கோணலமானலோடு பரலோக ராஜ்யத்தை கூட பிரவேசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பள்ளங்களை வைத்துக் கொண்டு பரலோகத்தில் போக முடியாது. இந்த மலைகளை சுமந்து கொண்டு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த கோணல் மாணலான வாழ்க்கையை வச்சுட்டு நம்ம பரலோகம் போக முடியாது. இது எல்லாமே சரிப்படுத்தப்படணும், சமமாக்கப்படணும். அதற்கு என்ன ஒரே தீர்வு? அதுதான் அங்கே அவன் அடுத்த காரியத்தை சொல்லுகிறான். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இதுதான் சொல்யூஷன். ரட்சிப்பு என்பதுதான் இவைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு. ரட்சிப்பு என்பதுதான் எல்லா விதமான பள்ளங்களும் நிரப்பப்படுவதும், வேண்டாத மேடுகள் தாழ்த்தப்படுவதும், கோணலான காரியங்கள் சமம் சரிப்படுத்தப்படுவதும் ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. ரட்சிப்பை இந்த யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு தெளிவாய் அவன் கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு இந்த ரட்சிப்பு என்பதே இன்னும் சபைக்கு பல விஷயங்களில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மீண்டும் நான் அஸ்திபாரத்தை போட வேண்டியதாக இருக்கிறது, மீண்டும் மூல உபதேசத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதே என்று அந்த காலத்திலேயே சொன்னார். காலத்தை பார்த்தா நீ எல்லாம் போதகராக இருக்க வேண்டும், ஆனா இன்னைக்கும் அடிப்படை காரியத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. அன்னைக்கு இருந்த பிரச்சனை அதுதான், இன்றைக்கும் சபையில் இருக்கிற பிரச்சனை அதுதான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அடிப்படை தெரியல, பவுண்டேஷன் தெரியாமல் இருக்கிறதுனாலதான் தடுமாறி விடுகிறோம், குழம்பி விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிதானம் இல்ல, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறது. காரணம் என்ன? சரியான பவுண்டேஷன் இல்ல, சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ள முடியல. ஏன்? சரியான பவுண்டேஷன் இல்ல. பவுண்டேஷன் நமக்கு சரியாக இல்ல. ரட்சிப்பு என்கிற அந்த பவுண்டேஷன் நமக்கு சரியாக இருக்குமானால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற வாழ்க்கை அழகா போயிட்டே இருக்கும். அந்த பவுண்டேஷன் நமக்கு சரியா போடணும். அதனாலதான் இந்த ரட்சிப்பு என்கிற ஒன்றுதான் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் கோணலானதை செவைப்படுத்துகிறது, பள்ளங்களை நிரப்புகிறது, மேடுகளை தாழ்த்துகிறது, எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறது. அதனால்தான் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக அவன் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு, இந்த யோவான் ரட்சிப்பை குறித்து பேசினான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இன்றைக்கு நானும் சபையில சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருக்கிறது. கர்த்தர் அதை இன்றைக்கு சபைக்கு சொல்லித்தர சொல்றார். ஏன்னா இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய பேர் வந்துடுறாங்க, ஆனா ரட்சிப்புனா என்னன்னு தெரியாம வந்துடுறாங்க. சபைக்குள்ள நிறைய பேர் வந்துடுறாங்க, உண்மையான ரட்சிப்பு இல்லாமையே தாங்க ரட்சிக்கப்பட்டதை நினைச்சிட்டு வந்துடுறாங்க. சபைக்குள்ள வந்துடுறாங்க, தாங்களும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மாயான ஒரு எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது இப்ப தெரியாது, கடைசி நாட்களிலே அவருடைய வருகை நேரத்துலதான் திடீரென்று கைவிடப்படும் பொழுது, ஐயோ நம்ம சபையில் இத்தனை வருஷம் போடமே, ஏன் கர்த்தரனை எடுத்துக்கொள்ளல? அன்னைக்கு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, அன்னைக்கு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. சமீபத்தில் நான் யோசித்தேன், சபைக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா மெசேஜ் கொடுக்கிறாரு? நான் உண்மையில் யோசிச்சு பார்த்தேன், இத நான் யோசித்து எடுக்கிறதே கிடையாது. எந்த மெசேஜையும் உண்மையா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், நான் யோசித்து எடுக்கிறதே கிடையாது. தேவ சமூகத்தில் பயமா இருக்கு, எனக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஒவ்வொரு வாரத்திலையும் திங்கக்கிழமையில அப்படியே கொஞ்சம் யோசனையிலேயே போயிட்டே இருப்பேன், அந்த காரியத்திலேயே தேவ சமூகத்திலேயே என்ன செய்தியா இருக்கணும். உச்சக்கட்டமான எனக்கு பயத்தை உண்டு பண்ணுகிற நாள் சனிக்கிழமை வந்துச்சுன்னா பயங்கர பயம் எனக்கு இருக்கும், டென்ஷன் இருக்கும். எனக்கு சண்டே கூட எனக்கு பிஸி கிடையாது, சாட்டர்டே தான் எனக்கு பிஸி. அந்த சனிக்கிழமை வரும்போதுதான் எனக்கு டென்ஷன் அதிகமாகும், சனிக்கிழமை வரும்போதுதான் பயம் அதிகமாகும். நானாக ஒரு செய்தி எடுத்துடக்கூடாதே, நானாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடக்கூடாதே, இந்த ஒரு பயம் அழுத்தும். அப்ப எனக்கு நான் யோசித்தேன் சமீபத்தில், நான் யோசித்தேன், ஏன் ரொம்ப சிலதெல்லாம் எனக்கே புரியுது, ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் தான் இங்க வருது, எனக்கே புரியுது. ஆனால் யோசிக்கும் பொழுது ஏன் இப்படி நடக்குது, கொஞ்சம் டைல்யூட் பண்ணிடலாமா, கொஞ்சம் ஈஸியா பேசலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கூட கொஞ்சம் யோசிச்சேன். கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட மாட்டேன், அதே நேரத்தில் இவ்வளவு ஹார்டா போகாம கொஞ்சம் டைல்யூட் பண்ணலாமா, கொஞ்சம் லிமிட் பண்ணி பேசலாமான்னு ரியலாவே நான் யோசிச்சேன். ஏன்னா சொல்ல அன்னைக்கு சாட்சியெல்லாம் சொன்னாங்க, பயந்து சபை விட ஓடி போறேன்னு. இந்த மாதிரி எல்லாம் ஜனங்க பயப்படும் போது என்னடா அது இப்படி இருக்குது, இவ்வளவு நாள் வந்து இப்படி இருக்குது, கொஞ்சம் நம்ம குறைக்கலாமா அப்படி கூட நான் யோசிச்சேன். அப்போ யோசிக்கும் போது நான் சில பத்திரிகை எல்லாம் படிச்சேன். கடந்த வாரத்தில் நான் கோயம்புத்தூர் போயிட்டு ட்ரெயினில் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அப்படி உட்காந்துருக்கும் போது எனக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா, நான் கையில் பைபிள் வச்சுட்டு இருந்தோன்னு எதிரில் இருக்கும்போது பிரைஸ் லாட்னர் ஒருத்தர் சின்ன சீட்டில் பார்த்தப்போ தான் நம்மளும் அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார். உடனே என்னை பற்றி கேட்டார், நானும் பேசுகிறேன். அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ்ஸிங் யூத் மிஷன், அதனுடைய ஆசீர்வாதம் பத்திரிக்கை, அது ஆசீர்வாதம் நல்ல பத்திரிக்கை, அது ஆசீர்வாதமான பத்திரிக்கை கிடையாது, அருமையான பத்திரிக்கை அது. அந்த மேகசின் அவர் கையில் வச்சிருந்தார், இந்த ஜான்வரி மந்த் மேகசின். அதை பார்த்து நீங்க படிக்கிறீங்களான்னு கிட்ட கொடுத்தார். வாங்கி பார்த்த நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். பாத்தீங்கன்னா நான் என்ன பாரத்தோடு இருந்தேன், அந்த காரியத்தை அப்படியே அந்த பத்திரிகை ஒவ்வொரு ஆர்டிகள் அதுல வந்திருந்துச்சு. எனக்காகவே அவரு அந்த பத்திரிகை அவர்கிட்ட வாங்கல. அவரு பக்கத்து சில இன்னொருத்தர் இருக்கிறார், இன்னொரு பிலிவர் இருந்தார், அவர்கிட்ட அவர் வாங்கி படிச்சுட்டு இருந்தாரு. என்ன பார்த்தா அது எங்கிட்ட வந்துட்டாரு, கொடுத்துட்டாரு. அவர் நினைச்ச இவர் வந்து அவர்கிட்ட கடன் வாங்கி எங்கிட்ட கொடுத்தது என்ன படிக்க வைக்கிறது ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அவர் அந்த சைடு இன்னொரு சீட்ல வாங்கி கடன் வாங்கி எங்கிட்ட கொடுக்கிறார் அந்த பத்திரிகை. படிக்கும் போது அதுல அந்த ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அழகா சொல்றாருன்னா, இன்னைக்கு ஆசீர்வாதங்களை பிரசங்கிக்கிற சபைகள் நிறைய இருக்குது, ஆனால் ஆண்டவருக்கு அது அருவறுப்பானது. அந்த ஆர்டிகள் எழுதிட்டே போறார், எனக்கு கேள்விகளுக்கு பதில் அங்க வந்துட்டே இருக்குது. அது அருவறுப்பானது ஆண்டவருடைய பார்வையில், அது அருவறுப்பானது. ஆசீர்வாதங்களை பேசுகிற சபை ஆண்டவருடைய பார்வையில் அருவறுப்பானது. தேவன் அதை வெறுக்கிறார், அருவறுக்கிறார். ஆனால் கடிந்து கொண்டு போதிக்கிற போதகத்தை ஆண்டவர் நேசிக்கிறார், கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த இடத்திலே கர்த்தர் அத்தனை பேரையும் பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காகவே ஆண்டவர் அதை கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்று அந்த ஒரு ஆர்டிகள் மட்டும் திருப்பி அந்த ஆர்டிகள் பல ஆர்டிகள் படிச்ச ரெண்டு மூணு ஆர்டிகள் ஒவ்வொரு காரியத்திலும் அதை வலியுறுத்தி இருந்துச்சு. இதுதான் எழுப்புதலுக்கு ஆயத்தமாகிற ஒரு சபை. இப்படிப்பட்ட சபைகளை வைத்து, இப்படிப்பட்ட ஜனங்களை வைத்து தான் ஆண்டவர் எழுப்புதலை உண்டாக்குவார் இருந்துச்சு. நான் எழுப்புதலை பத்தி நான் ஒரு புக் எடுத்துட்டு போனேன். நான் எடுத்துட்டு போன புக் எனக்கு டைம் படிக்க டைம் இல்லை. ஆனால் அந்த புக்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிகளும், இந்த ஜான்வரி மந்த் மேகசின்ல பாத்தீங்க எல்லா ஆர்டிகளும் எழுப்புதலை பத்தி இருந்துச்சு. இப்படிப்பட்ட சபை, இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதல் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதில் நடக்கிற தெய்வ பிள்ளைகளை வைத்து தான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவார் என்று சொல்லி கொண்டு வந்து முடிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான மெசேஜ். இயேசு கிறிஸ்துடைய மெசேஜ் பாருங்க, பயங்கர ஹார்டான மெசேஜ் தான். அவருடைய மெசேஜ் என்னைக்குமே சாஃப்டா கிடையாது. விரியன் பாம்பு குட்டிகளே என்பவர் அவரு போட்டு சரியா, யோவான் ஸ்நானகன் விரியன் பாம்பு குட்டிகள் என்றான். இயேசு கிறிஸ்து அதை விட இன்னும் மோசமா பேசுவார். அவர் பேசுறது இன்னும் ஹார்டா இருக்கும். மாயக்காரனே போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவார். இல்ல, இன்னைக்கு நம்ம அப்படி கூட பேசுறது இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லாம் சாப்பிட்ட பிரசங்கிச்சதே கிடையாது. மாயக்காரனாக வேதபாரனை பரிசெய்யினவுக்கு ஐயோங்கிறாரு. என்ன ஒரு ஹார்டான மெசேஜ். இன்றைக்கு பார்க்கணும் நம்ம இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானன், இவங்க தான் நமக்கு ரோல் மாடல். புரியுதா? அவங்க தான் நமக்கு ரோல் மாடல். யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை, அவருடைய பிரசங்கம் என்ன, இயேசு கிறிஸ்து எதை பிரசங்கித்தார், பவுல் எதை பிரசங்கித்தார், இதுதான் நமக்கு முக்கியம். இவங்க தான் நமக்கு ரோல் மாடல். இதைத்தான் நம்ம பிடிச்சுக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எந்த இடத்திலேயுமே நீ ஆசீர்வாதமாயிரு, ஆசீர்வாதமாயிரு எங்கேயுமே சொல்லி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை நாலு சுவிசேஷத்தில் படிச்சு பாருங்க. எங்கேயாவது இப்படி பேசுறாரு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டரின் கரெக்டா கொண்டு வந்து ஜனங்களை சத்தியத்தில் நடத்துவார். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை படிச்சு பாருங்க, அதுதான். பவுலுடைய டாக்டரின் எழுதி கொடுத்துட்டு காரியத்தை பாருங்க, எல்லாம் அதுதான். இதுதான் இன்றைக்கு சபையை, உத்தமமான ஜனத்தை கர்த்தர் தமக்காக ஆயத்தம் பண்ணுகிற இடம் தான் சபை. உத்தமமான ஒரு ஜனத்தை கர்த்தர் இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த உத்தமமான ஜனம் யார்? அவர்கள் தான் பரலோகத்திற்கு போகிறவர்கள். பரலோகத்துக்கு போகிற ஒரு கூட்டம், உத்தமமான ஜனம். இந்த உத்தமமான ஜனத்திற்கு இங்கே யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறதா, இதை எப்படி அவன் ஆயத்தப்படுத்தினான்? முதலாவது நாம் எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், அவர்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் எப்படிப்பட்டது. 3:7-10 வாசிக்கலாம்.
பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர்,
பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர்
தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு,
தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு,
விரியன் பாம்பு குட்டிகளே,
விரியன் பாம்பு குட்டிகளே,
வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள,
வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள,
உங்களுக்கு வகை காட்டினவன் யார்,
உங்களுக்கு வகை காட்டினவன் யார்,
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்,
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்,
ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று,
ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று
உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள்,
உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள்,
தேவன் இந்த கல்லுகளினாலே,
தேவன் இந்த கல்லுகளினாலே
ஆபிரகாமுக்கு,
ஆபிரகாமுக்கு
பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று,
பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
இப்பொழுதே,
இப்பொழுதே
கோடாரியானது,
கோடாரியானது
மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது,
மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால்
நல்ல கனிகொடாத மரமெல்லாம்,
நல்ல கனிகொடாத மரமெல்லாம்
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்,
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அவன் கொடுக்கிற பிரசங்கத்தை பாருங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வரும்பொழுது அவன் அட்ரஸ் பண்றான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். இதுதான் சொன்ன வார்த்தை. எல்லாரும் வந்து ஞானசனடுங்க, வாங்க 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 நம்ம கூப்பிடல. வர்றவங்களை அவன் ஐடென்டிஃபை பண்ணான், எல்லாரையும் அவன் திட்டல. ஞானசாலன பேர எல்லாரையும் அவன் திட்டல, ஆனால் எல்லாரையும் வரவேற்கவும் செய்யல. சிலரை சந்தோஷமாய் கூப்பிட்டு ஞானசாலன் கொடுத்தான். உண்மையான மனம் திரும்புதலோடு, உண்மையான மனம் திரும்புதலுக்குரிய அடையாளத்தோடு வந்தவர்களை சந்தோஷத்தோடு கூப்பிட்டு அவர்களுக்கு ஞானசாலன் கொடுத்தான். ஆனால் அந்த வரிசையிலே உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுபாவ மாற்றம் இல்லாமல் வந்து நின்றவர்களை பார்த்த உடனே அவனால் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க யார் இருந்த சொல்றான், நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, அப்படி மனம் திரும்பாமல் போகும் பொழுது என்ன நடக்கும்? நீங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னு சொல்லி உங்களை நீங்க பெருசா நினைக்காதீங்க. தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். ஜாக்கிரதையா இருங்க, கோடாரையானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. வேர்ல கோடாரி வச்சாச்சு, நீ கனி கொடுக்கலனா கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவருடனே அவருடைய வருகை நேரத்தில் வெட்டி நெருப்புல போட்டுருவார், நரகத்தில் தூக்கி போட்டுருவார். ரட்சிப்பின் சுவிசேஷம் இதுதாங்க. ரட்சிப்புன்றது சும்மா கையை தூக்கிட்டு வர்றது கிடையாது. நானும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறீங்க, நானும் வரேன் ரட்சிக்கப்பட்டேன். இதுல ரட்சிப்பு, சர்ச்சுக்கு நான் வந்துட்டேன் ரட்சிக்கப்பட இல்ல, ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்புடைய காரியம் என்ன, ரட்சிப்புக்கு அடையாளம் தேவை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்ல என்ன அடையாளம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள், வாழ்க்கையில் மாற்றம் உண்டாங்கிறார் ஆண்டவர். நானும் சர்ச்சுக்கு போறேன், எந்த சர்ச்சுக்கு போறீங்க, ரிவைவல் பிளஸிங் சர்ச்சுக்கு போறீங்க, இல்ல அதெல்லாம் பேசாதீங்க, அந்த இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா? என்ன மாற்றம் இருக்குது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, தெய்வீக சுபாவத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது? தெய்வீக சுபாவம் வந்திருக்கிறதா? ரட்சிப்புன்றது இயேசு ரட்சகர், இயேசு நல்லவர், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பார், இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுப்பார், இதுதான் ரட்சிப்பு கிடையாது. உன் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லைனா நீங்க ரட்சிக்கப்படலைங்கிறாரு. சபைக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா நான் கேட்கிறேன். ரட்சிப்புக்கு ஏற்ற அடையாளம் இருக்குதா நான் கேட்கிறேன். ரட்சிப்புக்கு ஏற்ற அடையாளம் என்ன இருக்குது? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, என் வாழ்க்கையில் இப்பொழுது இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, எதை சொல்ல முடியும் நம்மளால? தெய்வீக சுபாவம் எத்தனை நமக்குள்ள வந்திருக்குது? கர்த்தரை தேடுகிற உணர்வு எந்த அளவுக்கு வந்திருக்குது? ஜெபிக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்குதா? வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை இருக்குதா? கர்த்தரை தேடுகிற உணர்வு இருக்குதா? கர்த்தரை தாகத்தோடு தேடணுடைய எண்ணம் இருக்குதா? ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்காக இருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்யணுன்ற ஒரு தாகம் இருக்கிறதா? இதெல்லாம் தான் அடையாளம். இதெல்லாம் இல்லாமல் கையில பைபிளை தூக்கி நான் வந்துட்டேன்னு சொல்லாம ரட்சிக்கப்பட்டோம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. ரட்சிப்பு என்பது உங்கள் கனிகளினால் நீங்கள் அடையாளம் காட்டணும். உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சுபாவத்தின் மூலமாய் அடையாளம் காட்டணும், அடையாளம் காட்டணும். உங்கள் ரட்சிப்பை நீங்க சொல்லக்கூடாது, உங்க ரட்சிப்பை மத்தவங்க சொல்லணும், உங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் இருக்குது, உங்களை பத்தி மத்தவங்க சொல்லணும், சாட்சி கொடுக்கணும். நம்ம சொல்லக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்ட நம்ம சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து மத்தவங்க சொல்ல, இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் கர்த்தருடைய பிள்ளை. ரட்சிப்பு என்பது ஒரு அடையாளம் காட்டணும். ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சுபாவத்தை காட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் இந்த யோவான் ஸ்நானகன் அவருடைய பிரீச்சிங். இதுதான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, வேண்டாத காரியங்கள் பள்ளங்கள் நிறைய இருக்குது, மேடுகள் நிறைய இருக்குது, கோணலானது நிறைய இருக்குதுன்னா நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்படணும். பள்ளங்கள் நிறைய இருக்குது, மேடுகள் நிறைய இருக்குது, கோணலானது நிறைய இருக்குதுன்னா நான் திரும்பி சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க ரட்சிக்கப்படணும். நீங்க ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்படணும். உங்கள் வாழ்க்கையிலே பள்ளமான காரியம், மனமேட்டிமை, பெருமை மலமாறி இருக்குது, வேண்டாத சுபாவங்கள், சடங்காச்சாரங்கள், தவறான காரியங்கள், மலை மாறி இருக்குது, அதெல்லாம் இருக்குதுன்னா ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பு என்பது வரும்பொழுது பள்ள நிரப்பப்படும், மேடுகளும் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வையாகும். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே பள்ளம் இருக்குதுன்னு உங்கள் உள்ளத்தில் இப்ப ஆண்டவர் சொல்லுவார்னா, மலைகளைப் போல வேண்டாத காரியங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமானால், இன்னைக்கு சின்சியர் ஆண்டவரிடத்துல போய் இன்னைக்கு ஆராதனை முடியும் பொழுது, செய்தி முடிவில்லை, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என் பாவத்தை எனக்கு மன்னிங்க, என்னை ரட்சிங்க, ரத்தத்தினாலே ஒரு விசை இன்னொரு விசை என்னை கழுவுங்கன்னு தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு உங்களுடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்க ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பை குறித்து இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்ற, அதையும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 47-48.
அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்,
அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்,
எருசலேம் தொடங்கி
சகல தேசத்தாருக்கும்
அவருடைய நாமத்தினாலே
பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும், வெறும் மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் என்று சொல்வது, நான் இதுக்கு முன்னாடி சரி சர்ச்சைகளை போகாம இருந்தே இப்ப நான் சர்ச்சைக்கு வரேன், இது மனம் திரும்புதல். இதுக்கு முன்னால் இதை வணங்கிட்டு இருந்தா இப்ப நான் அதை வணங்கத்தை விட்டுட்டேன், இயேசுவை மணங்க ஆரம்பிச்சிட்டேன், இது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் போதாது, பாவம் மன்னிக்கப்படணும். என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் இருக்குதா? நான் கேட்கிறேன், என் பாவம் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது 100% அதுல உங்களுக்கு தெளிவு இருக்குதா? அதுதான் ரட்சிப்புக்கு காரணம். இயேசு கிறிஸ்து அதை தான் பிரசங்கிக்க சொன்னார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் பிரசங்கம் பண்ணுங்க. இங்கதான் ரட்சிப்பு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளணும், மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு. சரி, இரண்டாவது, யோவான் ஸ்நானகன் உத்தமமான ஜனத்தை எப்படி அவன் ஆயத்தப்படுத்தினான்? முதலாவது, ரட்சிப்பை தெளிவா பிரசங்கிச்சான். ரட்சிப்பு என்னங்கிறத கிளியர் கட்டா சொன்னான். இரண்டாவது வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயே 3 10 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 3:10 வசனத்திலிருந்து 14 வாசிப்போம்.
அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன்
ஆகாரத்தை உடையவனும்
அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து
அவனை நோக்கி
போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன்
உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு
அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன்
நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும்
பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான்.
இப்பொழுது ஜனங்க வந்து கேட்கிறாங்க, எதுக்கு கேட்டாங்க தெரியுமா? 9 நம்ம ஏற்கனவே பார்த்ததோட கண்டினியூஷன் தான் இது. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகிய நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படணும்னு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஐயோ, தினடா இப்படி சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை பேசுறானே, அப்படி நாங்க என்ன செய்யணும்? இந்த நியாய தீர்ப்பு நாங்க எப்படி தப்பித்துக் கொள்வது? நரகத்துக்கு போறதுக்கு நாங்க எப்படி தப்பித்துக் கொள்றது? எல்லாருக்கும் கொஸ்டின் வந்துருச்சு, ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதா, நியாய தீர்ப்பு இருக்கிறதா, பயந்துட்டாங்க. முதலாவது பொது ஜனங்க கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? ஜெனரலா நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உதவி செய்யணும். இரக்கம், கிறிஸ்தவம் என்பது ஒன்று கர்த்தரை தேடுறது, கர்த்தருக்கு முன்பாக, இன்னொன்று மனுஷனுக்கு முன்பாக. முதலாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவது, இன்னொன்று உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறது. ரெண்டு காரியம், ஒன்னு மேல ஒன்னு நமக்கு முன்னால, இது ரெண்டு சேர்ந்ததுதான் கிறிஸ்தவம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்தை வெறும் ஸ்பிரிச்சுவல் மட்டுமே என்று பார்க்கிறது ஒரு கூட்டமாகவும், உதவி செய்கிறதை மட்டுமே கிறிஸ்தவம் என்று பார்க்கிறது இன்னொரு கூட்டமாகவும் பிரிந்து செயல்படுகிறது. தவறு. ரட்சிப்பின் அடுத்த காரியம் உதவி செய்தல். இரண்டு அங்கிகள் இருந்தால் உன்னை கொடுனர், ஆகாரம் இல்லாதவனுக்கு கொடு, கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யினார். இது பொது ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். அடுத்தது பார்க்கும் பொழுது ஆயக்காரன் டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்து கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? இவங்க என்ன செய்தாங்க, மேல 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 அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட அதிகமாக வாங்கி இவங்க அதுல பணம் அடிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு யார்கிட்ட வாங்கணுமோ அதை கரெக்டா வாங்குங்க, மேல வாங்காதீங்க. மூணாவது போர் சேபர்கள் வந்தாங்க, இதை நம்ம போலீஸ் கூட எடுத்துக்கலாம், போலீஸ் அல்லது மிலிட்டரி. இவங்கிட்ட என்ன சொல்றாங்க, ஃபால்ஸ் கேஸ் போடாதீங்க, பொய் குற்றச்சாட்டு போடாதீங்க, இடுக்கன் செய்யாதீங்க, யாருக்கும் வீணா தொந்தரவு பண்ணாதீங்க, பொய்யாய் குற்றச்சாட்டாதீங்க, ஃபால்ஸ் கேஸ் போடாதீங்க. அவங்களுக்கு அதை சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளமே போதும் என்று இருங்கள். அழகான வார்த்தை இல்ல, என்ன அழகா அந்த லஞ்சத்தை என்ன அழகா பாயிண்ட் அவுட் பண்றா பாருங்க. கொடுக்கப்படுகிற சம்பளமே போதும்னு இருங்க, லஞ்சம் வாங்காதீங்க, ஃபால்ஸ் கேஸ் போட்டு ஏமாத்தி லஞ்சம் வாங்காதீங்க. சமீபத்தில் கூட பேப்பர்ல வந்துச்சு, ஒரு கேஸ் ஃபால்ஸ் கேஸ் போட்டது எடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரி பல லட்சங்கள் கேட்டிருக்கிறார், பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, ஓ அப்படியா, போலீஸ் டிபார்ட்மெண்டா, சந்தோஷம், ரைட். நடக்குது, புரியுதல்ல? அப்ப பார்க்கும் போது இதெல்லாம் நடக்குது, இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. இதை பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில் இதை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்றார். அன்னைக்கு சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு அருமையான ஒரு இது வந்துச்சு. அது என்ன, சகாயம் ஐஏஎஸ் அவர் வந்து பேசியிருக்கிறார், அந்த வாட்ஸ்அப் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவர் பேசுறாரு, இன்றைக்கு தேவையில்லாமல் அநியாயங்கள் நடக்கிறது. நான் ஒரு இடத்துல போட்டிருந்தேன், என்ன 24 இடத்துல இது வரைக்கும் எனக்கு போஸ்டிங் மாத்திட்டாங்க. ஒரு இடத்துல போவேன், உருப்படியான ஒரு காரியத்தை நான் ஆரம்பிப்பேன், உடனே என்ன தூக்கி அடிச்சிருவாங்க. தூக்கி அடிச்ச உடனே அந்த இடத்துல நான் எந்த காரியத்தை நான் ஆரம்பிச்சு வச்சேனோ அதை உடனே இழுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படித்தான் என்னை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, இன்னைக்கு ஒரு அரசாங்கத்திலே பணியாற்றுகிறதான ஒரு நபர் தனக்கு கொடுக்கப்படுகிற சம்பளத்தில் அவன் நிம்மதியா கம்ஃபர்டபிளா வாழ முடியும். தெளிவா சொல்றாரு, தனக்கு அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தை வச்சுட்டு அவங்களால கண்டிப்பா அந்த சம்பளத்தை வாங்க நிச்சயமா வாழ முடியும், முடியாதது கிடையாது. ஆனால் இந்த லஞ்சம் என்பது அளவுக்கு அதிகமா இவங்களாக பண்ணிக்கிறதே தவிர, லஞ்சம் வாங்கிதான் பிழைக்க வேண்டும் என்கிற லெவலில் அரசாங்க சம்பளத்தை கொடுக்கல, போதிய அளவுக்கு சம்பளம் கொடுக்குது. ஆனால் இந்த லஞ்சம் வாங்குறது இவங்க தான் இப்படி பண்றாங்களே தவிர, இது அவசியமே இல்லை, லஞ்சம் வாங்காம எந்த மனுஷனும் நல்லா வாழ முடியும் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். இது அந்த காலத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த காலத்துக்கு தான் பிரச்சனை, இந்த காலத்தில் தான் பிரச்சனை. இதுல என்ன தெரியுதுன்னா, யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு நீதியான பிராக்டிக்கலான வாழ்க்கையில் வாழ கற்றுக் கொடுத்தார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சர்ச்சில் மட்டும் இல்லை, கர்த்தரை தேடுறதுல, ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தெய்வீக சுபாவத்தை அப்படி காட்டுறதுல, பொறுமையா இருக்கிறது, தாழ்மையா இருக்கிறது, அதுல மட்டும் இல்ல, மற்ற 6 நாட்களிலும் நீங்கள் ஒரு தேவ பிள்ளை என்பதை நடைமுறை வாழ்க்கையில காண்பிக்கணும். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், 4 பேர் உங்களை நம்பக்கூடிய நிலைமையில உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்மை சுத்திலும் இருக்கிறவங்களை நம்மளை நம்பும்படி நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். நடைமுறை வாழ்க்கை, கிறிஸ்தவம் என்பது சபைக்குள்ள மட்டுமல்ல, சபைக்கு வெளியிலையும் கிறிஸ்தவம் தான். எல்லா இடத்திலையும் இயேசுவை காண்பிக்கணும். அதனால இந்த இடத்துல அவங்ககிட்ட பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு படிப்பறிவில்லாத மனுஷன், சின்ன வயசுலேயே வனாந்திரத்துக்கு போயிட்டான். ஆனா அவங்ககிட்ட யார் வந்து நிக்கிறாங்க பாருங்க, போலீஸ் ஆபீசர் முதற்கொண்டு டாக்ஸ் கலெக்டர்ஸ்ல இருந்து டாக்ஸ் கலெக்டர் அந்த ஆபீசர்ஸ் வந்து நிக்கிறாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நிக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மிலிட்ரி, இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு முன்னாள் நின்று என்ன செய்யணும் என்ன செய்யணும் நிக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மகிமை. ஆண்டவருக்கு முன்னால பாருங்க, ஆண்டவரோடு இருந்தான். அதனால பார்க்கும்போது இவங்கெல்லாம் அவனுக்கு முன்னால வந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும் நினைக்கிறாங்க, தாழ்மையா நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்லக்கூடிய அறிவு அவனுக்கு இருந்துச்சு. இவன் படிப்பறிவு இல்லாதவன், ஆனா மிலிட்டரி ஆபீசர்ஸுக்கு அவன் பதில் சொல்லக்கூடியவனா இருந்தான். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அவன் ஆன்சர் பண்ணக்கூடியவனா இருந்தான். இவன் படிப்பறிவு இல்லாதவன். இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஞானம். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய், நம்பத்தக்கவர்களாய், பொய் சொல்லாதவர்களாய் இருக்கணும். நான் சொல்றேன், பொய் சொல்லக்கூடாது. நேர்மையாய், நீதியாய், உத்தமமாய், உண்மையாய் உங்க வாழ்க்கையை காப்பாற்றும். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுக்கு நீங்கள் யார் என்பது தெரியணும். கர்த்தரை அறியாதவர்களுக்கு நீங்கள் யார் என்பது தெரியணும். ஆகையினாலே இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை வலியுறுத்தப்பட்டது. உத்தமமான ஜனனம் என்ன, சர்ச்சில் மட்டுமல்ல தினந்தோறும் நடைமுறையிலே எப்படி இருக்கணும்ன்றத சாட்சியுள்ள வாழ்க்கையை காண்பிக்கிறவன் தான் உத்தமமான ஜனமாக இருக்கிறவன். மூன்றாவது வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 11:1
அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி
ஆண்டவரே,
யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே ஜெபிக்கிறார். ஜெபித்து முடித்த உடனே சீஷர்கள் அவரை சூழ்ந்துகிட்டாங்க. சூழ்ந்துகிட்டு எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாருன்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அதை சொல்லும் பொழுதே அவங்க மைண்ட்ல என்ன வருதுன்னு பாருங்க, யோவான் தான் ஞாபகத்துக்கு வருது. யோவான் தன் சீஷருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். உத்தமமான ஜனத்தை யோவான் எப்படி ரெடி பண்ணிருக்கிறா பாருங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறான். தன்னை ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு ஜெபத்தை வலியுறுத்தி இருக்கிறான், ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி அவர்களை வலியுறுத்தி இருக்கிறான். உத்தமமான ஜனம் என்பது என்ன, அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு நேரத்தை செலவிடுகிறவர்கள். அவங்கதான் உத்தமமான ஜனமா இருக்க முடியும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படி உட்கார்ந்து விசிட் பண்ணிட்டு போறவங்க உத்தமமான ஜனமான மாற முடியாது. உத்தமமான ஜனம் அப்படின்னா என்ன, ஆண்டவரை தனித்து சந்திக்கிறவன், ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிறவன், ஜெபிக்கிறவன், அவன் தான் உத்தமமான ஜனமா இருக்க முடியும். யோவான் உத்தமமான ஜனத்தை ஏற்படுத்தினான். எப்படி, ஜெபிக்க அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தான், ஜெபிக்க அவர்களை ஊக்கப்படுத்தினான், ஜெப ஜீவிதத்திற்கு அவர்களை உள்ளே தள்ளிவிட்டான். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உத்தமமான ஜனமா இருக்க வேண்டும் என்றால் ஜெப ஜீவிதம் மிக 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 முக்கியம். ஜெபம் இல்லைன்னா நான் சொல்றேன் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாம போயிடும். ஜெபம் இல்லைன்னா உணர்வுள்ள இருதயம் போயிடும். ஜெபம் இல்லைன்னா ஆவிக்குரிய தாகம் போயிடும். ஜெபம் இல்லைன்னா வேதத்தை நேசிக்கிற இருதயம் நம்மளை விட்டு போயிடும். ஜெபம் இல்லைன்னா சர்ச்சுக்கு வர்றதுனாக்க ஒரு கடினமான காரியமா மாறிடும். ஜெபம் இல்லைன்னா பரிசுத்த வாழ்க்கை நமக்கு ஒரு கடினமான விஷயமா மாறிடும். ஜெபம், ஜெபம். நீங்க ஜெபிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் நான் நிச்சயமா உங்களுக்கு சவாலா சொல்றேன், வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களையும் கை கொள்ளக்கூடிய பலன் உள்ளவர்களா நீங்க இருப்பீங்க. வேத வசனத்தை கை கொள்வது என்பது மனுஷ பலத்தினால் சாத்தியம் கிடையாது, அதற்கு தேவ பலன் தேவை. அந்த தேவ பலன் எங்கிருந்து கிடைக்குதுன்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவுல தான் அந்த தேவ பலன் நமக்கு கிடைக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேத வசனங்களை நீங்கள் ஃபாலோ பண்றது உங்களுக்கு லகுவா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கஷ்டப்பட்டு நீங்க கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டிய நிலைமை வராது, அது தானாய் உங்கள் வாழ்க்கையில சம்பவிச்சுட்டே இருக்கும். தானாய் நடக்கும், தானாய் நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா உடைய வாழ்க்கையில் சம்பவிச்சுட்டே இருக்கும். அத்தருக்குரிய காரியங்கள் நீங்க தானா நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஜெப வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை. பைபிள் ஃபுல்லா நீங்க பாருங்க, ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னு பாருங்க. உடைய காரியம் எல்லாம் இருக்கு, நான் எடுத்து காட்டணும்னா ஜெபிச்சவங்களுடைய பட்டியலை நான் எடுத்து காட்டணும்னா ஏராளமானவங்களை காட்ட முடியும். பைபிள் ஃபுல்லா, பைபிள் ஃபுல்லா நான் என்னால எக்கச்சக்கமா காட்ட முடியும். ஏனோக்கிலிருந்து, நோவாலிருந்து, எலியாவிலிருந்து, மோசையிலிருந்து, சாமுவேலிலிருந்து எக்கச்சக்கமா காட்டும்படி ஜெபிச்சவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்றதுக்கு பைபிள் ஃபுல்லா உதாரணம் இருக்குது. அதை பிரசங்கிக்க டைமே பத்தாது. அவ்வளவு விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு சிம்பிளா ஒன்று சொல்ல படிக்க வேணாம், இதை எடுக்க வேண்டாம். ஒரு பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் சொல்ல வேண்டாம், பெரிய ஊழியக்காரர் சொல்ல வேண்டாம். ஒரு அண்ணாள் இப்படி எடுத்துங்க, நீங்க வீட்டில் போய் படிக்க வேண்டாம். ஒன்று சாமியில் முதல் ரெண்டு முதல் ஒரு மூணு அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அண்ணாளுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அவள் தேவ சமூகத்தில் ஒரு நாள் மனம் கசந்து அழுதான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சா. இரண்டாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அவள் கர்த்தரை துதித்தாள்னு வரும், அவர் விண்ணப்பம் பண்ணினாள்னு வரும். ஜெப ஜீவிதம் அவருடைய வாழ்க்கையில் இருந்துட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு நாள் போய் அவள் கர்த்தரிடத்தில் ஒரு குழந்தை கேட்கிற மட்டும் இல்ல, குழந்தை கர்த்தர் கொடுத்த பிறகும் ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கிறான். ஜெப ஜீவிதம் அவளுக்கு அப்படி இருந்துச்சு. அருமையான பிரேயர் லைஃப். சாதாரண ஒரு குடும்ப பெண் தான், அவளுடைய கணவனும் ஊழியக்காரன் கிடையாது, எல்லாம் சாதாரண நாட்கள், அவளுக்கு எந்த பேக்கப் கிடையாது. ஆனால் அவளுடைய ஜெப வாழ்க்கை பாருங்க, ஆண்டவரோடு அவ்வளவு இருந்தது. ஒரு குடும்ப பெண், அவ்வளவு ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை. அந்த ஜெப வாழ்க்கை அவருடைய ரிசல்ட் பாருங்க. அவள் கேட்ட உடனே ஆண்டவர் அங்க ஏலி வந்து ஆசீர்வதிக்கிறான். அந்த ஜெபத்தை பார்த்தா அவனுக்கே அதை புரிய முடியல. ஏலிக்கு ஜெப வாழ்க்கை இல்லை, அவனுக்கே அதை புரிய முடியல. ஆனா உனக்கு கர்த்தர் உனக்கு சந்தான கட்டளையிட கடவர் என்று போயிட்டான். உடனே கர்த்தர் அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு நான் சொல்றேன், நீங்க பைபிள்ல சொல்லியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் வந்து நடக்கும். தெரியுமா, நீங்க ஜெபிக்கிற நபரா இருந்து ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு ஜெபிக்கிற நபரா சபைக்கு வருவீங்கன்னா இங்க சபையில சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் வேத வசனங்கள் எல்லாம் அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். பைபிள்ல நீங்க படிக்கிற வேத வசனங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும், தானா நடக்கும். அந்த ஏலி அவன் வாயில ஒரு வார்த்தை சொல்றான், அப்படியே நடந்துருச்சு. இப்ப என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் நடக்கணும்னா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதுக்கு பிறகு பாருங்க, அந்த குழந்தை பிறந்துருச்சு. இதை இப்ப நான் கதை தான் சொல்றேன். இந்த இடத்துல குழந்தை பிறந்துருச்சு. குழந்தையை பால் மறக்க பண்ணின பின்பு கொண்டு போய் தான் பொருந்தனை பண்ணினபடியே தேவாலயத்தில் விட்டாளா? இது சாத்தியமா? இது ரொம்ப கஷ்டம். பல வருஷம் குழந்தை இல்லை, பல வருஷம் குழந்தை இல்லாத பிறகு குழந்தை பிறந்திருக்குது. எவ்வளவு ஒரு பொக்கிஷமான அந்த குழந்தை. அதை பால் மறக்க பண்ற அளவுக்கு தான் வச்சிருந்தா, கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு வரைக்கும் தான் வச்சிருந்தா. உடனே கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டுட்டா. இது சாத்தியமே இல்லை, செய்யறது முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம், யாருமே செய்ய முடியாது. எப்படி இவளால முடிஞ்சது? ஜப வாழ்க்கை. அவளால அந்த கடினமான காரியத்தை லகுவாய் செய்ய முடிஞ்சது. இன்னொரு விதத்துல சொல்றேன், என்று சொல்ல போனா அவளுக்கு ஃபெய்த். நான் ஜெபிச்சா கர்த்தர் கொடுக்கிறார். இந்த குழந்தை கர்த்தருக்கு கொடுத்தா இன்னொரு குழந்தை ஆண்டவர் எனக்கு தராமல போயிடுவார். அந்த விசுவாசம் அவளுக்கு இருந்துச்சு. தைரியமா கொடுக்கிறார். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குழந்தைய போய் பாக்குறா. பிள்ளை வளர்ந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு தடவை போகும்போது அதே ஏலி திரும்பி பாக்குறாரு. என்னமா ஒரு காலத்தில் அழுதுட்டு இருந்த நீதானா? விசாரிச்சிருப்பார். உன் குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறா, நல்லா எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறியா? விசாரிச்சிருப்பான். சரி, உனக்கு வேற ஏதாவது குழந்தை இருக்குதா? திருப்பி கேட்டிருப்பார். இல்ல யா, அந்த பிறந்த குழந்தை நான் உங்ககிட்ட தான் விட்டுட்டேன். உங்ககிட்ட தான் அந்த பையன் வளர்ந்துட்டு இருக்கிறான். வேற பிள்ளைங்க எது இல்லை, வேற பிள்ளை இல்லையா? சரி, கவலைப்படாத போ, இன்னும் பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார் போ அப்படின்ட்டா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள்லாம் பிறகுது. அதுக்கு பிறகு குழந்தை பிறந்துட்டே இருக்குது. சும்மா ஒரு வார்த்தை அவன் சொல்லி அனுப்புறான், குழந்தை பிறந்துட்டே இருக்குது. காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கை. அவளுக்கு பிறந்த பிள்ளை சாமுவேல் பாருங்க, என்ன பக்தியா வளர்றான் சின்னதுல இருந்து. காரணம் என்ன? இவளுடைய ஜெப வாழ்க்கை. ஒன்னு சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தா அவங்க பிள்ளைகள் ஸ்பிரிச்சுவலா வருவாங்க. நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் தடையாகாது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். மேல மேல பிள்ளைகள் அங்க பிறந்தது போல மேலும் மேலும் உங்களோட ஆசீர்வாதம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க ஜெபிக்கிறவர்களான உங்களோட ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியாது. ஜப ஜீவிதம் முக்கியம், ஜப வாழ்க்கை முக்கியம். ஜபம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுவரைக்கும் நீங்கள் தனிப்பட்ட ஜப வாழ்க்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க இன்னும் உத்தமமான ஜனமா மாறல. உத்தமமா ஜனங்களாய் மாறுவதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. நீங்க உத்தமமான ஜனம் எப்படி இருக்கும்னா ஜெபிக்கும். உத்தமமான ஜனம் முதலாவது தெய்வீக சுபாவங்களை காண்பிக்கும். உத்தமமான ஜனம் இரண்டாவது நடைமுறை வாழ்க்கையிலே உண்மையாய் நேர்மையாய் இருக்கும். எந்த பொய் ஏமாத்து, ஒரு பணத்துக்காக ஒரு காரணிக்காக பொய் சொல்றது, இந்த ஏமாத்து காரியங்கள்லாம் இருக்காது. உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும். இது உத்தமமான ஜனத்தின் இரண்டாவது. மூணாவது உத்தமமான ஜனம் ஜெபிக்கிறதா இருக்கும். ஜெபிக்கிறதா இருக்கும்.
நாலாவது யோவான் ஸ்நானகன் எப்படி உத்தமமான ஜனத்தை அவன் ஆயத்தப்படுத்தினான். வாசித்து நாம் முடிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரம் 36-37.
இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு
இதோ
தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை
அவ்விரண்டு சீஷரும் கேட்டு
இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
இந்த யோவானுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கிறோம். ஆனா இப்ப இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். இந்த யோவானுக்கு சீஷர்கள் இருந்தாங்க. இவர்களை அவன் வைத்துக் கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்தபடியே நடந்து போகிறதை அவன் பார்க்கிறான். பார்த்த உடனே அதோ தேவாட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இவர்தான் ரட்சகர் என்பதை கையை காட்டிட்டான். இதுவரைக்கும் இந்த ரெண்டு சீஷர்கள் இவனுடைய சீஷர்கள். அதில் ஒருத்தர் அந்திரேயா, நமக்கு தெரியும், இவனுடைய சீஷர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவருக்கு நேர கையை காட்டி அவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா, உடனே அந்த ரெண்டு சீஷர்களும் இவனை விட்டுட்டு இயேசுக்கு பின்னால போயிட்டாங்க. நல்ல ஒரு மென்டாலிட்டி இது. இயேசுவுக்கு நேராய் கை காட்டுதல் ரொம்ப அருமையான காரியம். இன்னைக்கு இது ஒவ்வொரு ஊழியக்காரனும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய பேர் இதெல்லாம் தப்பு செய்யறாங்க. இந்த விஷயத்தில் ஜனத்தை தங்களுக்கு நேரம் எடுக்க கூடாது. ஜனங்களை இயேசுவை ஃபாலோ பண்ண செய்யணும். உத்தமமான ஜனம் எப்படி இருக்கு தெரியுமா? இயேசுவை ஃபாலோ பண்ணும். நான் இப்ப சொல்றது உத்தமமான ஜனத்தை தான் இப்ப நம்ம பேசணும். உத்தமமான ஜனம் எப்படி இருக்கும் என்றால் இயேசுவை ஃபாலோ பண்ணும். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும். உங்க வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய அடிச்சுவடுகளை பார்த்து அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முறையை நீங்க வேதத்தில் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் உபதேச காரியங்களை நீங்க வாழ்க்கையில் வேதத்தில் பார்க்கணும். இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவையே உங்களுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாதான் நீங்க உத்தமமான ஜனம் என்று கர்த்தருக்கு ஆயத்தம் ஆக முடியும். யார ஃபாலோ பண்றோமோ அவரோடு தான் நம்ம வாழ முடியும். ஆமென். யார ஃபாலோ பண்றோம்? பிசாச ஃபாலோ பண்றோமா, அல்லது உலகத்தில் இருக்கிற ஏதாவது மனுஷரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமா, அல்லது இயேசுவை ஃபாலோ பண்றோமா? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம். அவரை தான் ஃபாலோ பண்ணணும். உங்க வாழ்க்கைக்கு அவரையே அடையாளமா வை. உங்க வாழ்க்கைக்கு பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவையே பாரு. 4 சுவிசேஷத்தை நல்லா படி. அதில் எழுதி இருக்கிறவருடைய வாழ்க்கை முறை, பைபிளை அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா, 4 சுவிசேஷத்தை 2 பீஸா பாருங்க. ஒரு பீஸ் என்ன, அவருடைய லைஃப் ஸ்டைல். இன்னொரு பீஸ் என்ன, அவருடைய டீச்சிங்ஸ். ரெண்டையும் பாருங்க. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன உபதேசித்தார், ரெண்டையும் பாருங்க. வாழ்க்கையும் பார்த்து கத்துக்கொள்ளுங்க. உபதேசத்தை கேட்டு அதை உங்க வாழ்க்கையாக்குங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழமான வார்த்தை. இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொல்றதெல்லாம் ரொம்ப டெப்தான விஷயங்கள். எனக்கு கர்த்தர் பர்சனலா சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய வாழ்க்கையை பாருங்க, லைஃப் ஸ்டைல பாருங்க. ரெண்டாவது அவருடைய டீச்சிங்ஸ் பாருங்க. அதை மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு பாடமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அங்கதான் நீங்கள் உத்தமமான ஜனம் என்று ஆண்டவரிடத்திலே பெயர் வாங்க முடியும். அங்கதான் நீங்க உத்தமமான ஜனம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சர்டிஃபை பண்ண முடியும். என கர்த்தருக்கு இந்த கடைசி நாட்களில் தேவை ஒரு பெரும் திரள் கூட்ட ஜனம் அல்ல, உத்தமமான ஜனம். ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டம் அவருக்கு தேவையில்லை, உத்தமமான ஜனம். புரியுதுங்களா? பெரிய கிறிஸ்தவ கூட்டத்தை ஆண்டவர் பரலோகத்தில் ஒன்று போய் சேர்க்க போறது கிடையாது. உத்தமமாய் அவரை பின்பற்றுகிற ஒரு உத்தமமான ஜனத்தை தான் கர்த்தர் பரலோகத்தில் சேர்க்க போறார். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருக்கு யார் தேவை? நம்ம ஏமாந்துடக்கூடாது.
சும்மா நம்மளும் போய் இப்படி பரலோகம் போயிடலாம், ஏமாந்துடக்கூடாது. கிறிஸ்தின் லைஃப்ல வந்து கடைசி நாட்கள் நிறைய பேர் ஏமாற போறாங்க. நானும் கிறிஸ்தின் சொல்லிட்டு ஏமாந்து போறாங்க. கர்த்தருடைய வருகை நேரத்துலதான் தெரியும் ஏமாந்து போறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கிறிஸ்தவர்கள் சொல்ற எல்லாத்தையும் அப்படியே அள்ளிட்டு போக போறது கிடையாது. சபைக்குள்ள வந்து எல்லாத்தையும் அப்படியே வாடிட்டு போக போறது கிடையாது. உத்தமமான ஒரு ஜனத்தை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணி தூக்கிட்டு போக போறாரு. புரியுதா? உத்தமமான ஒரு கூட்டத்தை, செலக்டட் பீப்புள், உத்தமமான ஒரு கூட்டம், அதைத்தான் ஆண்டவர் தன்னை சந்திக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அதனால யோவானுடைய ஊழியம் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலனும் உள்ளவனாக அவன் ஊழியம் செய்தான். தெய்வ பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ எனக்கு உத்தமனாயிரு, நீ எனக்கு உத்தமமாயிரு. இயேசு கிறிஸ்து தாளந்துகளை கொடுத்த சம்பவத்தில் கடைசியை சொல்லுகிறார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய காரணே. மத்தேயு 25 அதிகாரம் 21 வசனம், 23 வசனம், ரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய காரணே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாகி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அவன் தான் உள்ள போவான். உத்தமமான கூட்டம் மட்டும்தான் உள்ள போக போகுது. நல்லா பாருங்க இந்த வசனம், இந்த வசனத்தை ரொம்ப கவனமா பாருங்க. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய காரணே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாகி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள். அவன் தான் பிரவேசிக்கிறான், உத்தமமானவன் மட்டும்தான் பிரவேசிக்கிறான், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் அன்னைக்கு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணினான். இன்றைக்கும் நாமும் உத்தமமான ஜனங்களாய் கர்த்தருக்கு உருவானால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர மற்றபடி பரலோகத்திற்குள் என்றாகவே முடியாது. கர்த்தருக்கு தேவை உத்தம ஜனம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், Glory to Jesus. யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து காபரியல் தூதன் சகரியா என்கிற அந்த ஆசாரியனுக்கு சொல்லுகிறார், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலனும் உள்ளவனாக அவன் கர்த்தருக்கு முன்பாக நடப்பான். தேவ பிள்ளையே, கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் அவரை சந்திப்பதற்கு அங்கே ஒரு உத்தமமான ஜனக்கூட்டம் தேவையாயிருந்தது. அவங்கதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இப்பொழுது அவருடைய இரண்டாம் வருகையிலே அவரை சந்திப்பதற்கும் அதே போல ஒரு உத்தமமான ஜனத்தை தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒரு உத்தமமான ஜனம் இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலும் அவரை சந்தித்து பரலோகத்திற்குள் போகிறதற்கும் ஒரு உத்தமமான ஜனம். உத்தமமான ஜனம் தான் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை. நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய காரணே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அவன்தான் பிரவேசிக்க போறான். உத்தமமான ஜனம் மாத்திரம்தான் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். உத்தமமான ஜனம், உத்தமமான ஜனத்தின் அடையாளம் என்ன? யார் உத்தமமான ஜனம்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்ட ஜனம், சகல மேடுகள் குன்றுகள் தாழ்த்தப்பட்டிருக்கணும், கோணலானது செவ்வையாயிருக்கணும், வேண்டாத பெருமை ஆணவம் மலை போல் இருக்கக்கூடாது, சடங்காச்சாரங்கள் பாவங்கள் மலை போல் இருக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில வேண்டாத காரியங்கள் மலமாய் இருக்கக்கூடாது, வாழ்க்கை பள்ளமாய் இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய காரியமே இல்லாமல் பள்ளம் எழுந்திருக்கக்கூடாது, தெய்வீக சுபாவம் இல்லாமல் பள்ளம் விழுந்திருக்கக்கூடாது, வாழ்க்கையிலே கோணலான காரியங்கள் தாறுமாறான வாழ்க்கை இருக்கக்கூடாது, ஒழுங்கும் கிரமமான வாழ்க்கை இருக்கணும். அது எப்படி வரும்? ரட்சிப்பின் மூலமா வரும். அதனாலதான் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று சொல்லி அவன் பிரசங்கித்தான். அதுக்காகவே அவன் அனுப்பப்பட்டான். அவன் வந்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை முதலாவது பிரசங்கித்தான். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். இதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். ரட்சிப்பு என்பதை வார்த்தையில் சொல்றதல்ல, உங்கள் வாழ்க்கையிலே கனிகள் தெய்வீக சுபாவத்திலே உங்க ரட்சிப்பை காட்டுங்க என்றான். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற அந்த கனியை நீங்கள் புறஜாதி ஜனங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கணும். ரட்சிப்பை என்பது வெறும் வார்த்தையில் சொல்றதல்ல, வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பிக்கணும். அதுதான் ரட்சிப்பு, தெய்வீக சுபாவம், சாந்தம், பொறுமை, பரிசுத்தம், இச்ச அடக்கம், தெய்வீக சுபாவம், கர்த்தருக்கு ஏற்ற சுபாவம். இரண்டாவது ரட்சிப்பு என்பது என்ன? அவனை சுற்றிலும் பெரிய மனுஷங்கள் வந்து நின்றாங்க, போர் வீரர்கள் வந்து நின்றாங்க, அரசாங்க அதிகாரிகள் வந்து நின்றாங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்து நின்றாங்க. நாங்க என்ன செய்யணும்? பொது ஜனங்கள் வந்து நின்றாங்க, நாங்க என்ன செய்யணும்? கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறீரே, அதுக்கு தப்பிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? லஞ்சம் வாங்காத, யார் மேலையும் பொய் குற்றச்சாட்டு சூட்டாத, பொய் கேஸ் போடாத, அநியாயமாய் பணத்தை சம்பாதிக்காத, மற்றவர்களுக்கு உதவி செய். பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுத்தார், பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுத்தார். தேவ பிள்ளையே, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அடுத்து அதனுடைய காரியம் என்ன? நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை நேர்மை இருக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு, ஒரு உண்மை சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொய்ய சொல்றீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க நினைப்பார், அது உங்க கை நடுவி போயிடும். தெரியுமா, ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க பொய் சொன்னா உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த உண்மையற்ற தன்மையினாலே ஆண்டவர் கையில், அவர் கையிலிருந்து வாங்குறது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், அது கிடைக்காமலே போயிடும். ஒரு சின்ன விஷயத்துக்காக, ஒரு அற்ப காரியத்துக்காக நம்ம உண்மையை தவறிட்டோம்னா, உண்மை இல்லாம போயிட்டோம்னா, நீ அப்படியே வாழ்ந்து விட்டுருவாரு, போயிடும். பைபிள் ஃபுல்லா அப்படி நிறைஞ்சிருக்குது. அனனியா சப்பிராள் என்ன, தங்கள் ஆஸ்தியை விற்று அதுல ஒரு பங்கை வச்சாங்க, அதுல உண்மை இல்லை, பொய் சொன்னாங்க. என்ன ஆச்சு? உயிரே போச்சு, பரலோகமே போச்சு, நரகத்துக்கு போயிட்டாங்களே. ஒரு சொற்ப பணத்துக்கு அவங்க வாழ்க்கையில் பாருங்க, நித்தியத்தை இழந்துட்டாங்க. அந்த சபையில் அவங்க எவ்வளவு தூரம் இருந்து ஊழியம் செஞ்சிருக்கலாம், எல்லாம் போச்சு. தேவ பிள்ளைகள் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஒரு சின்ன ஆதாயத்திற்காக நம்ம பொய் சொல்லக்கூடாது. உங்க பிசினஸ்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில், எல்லாத்திலும் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க நம்பக்கூடிய ஒரு நபரா நீங்க இருக்கணும். மாய்மாலம் இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும். அது இரண்டாவது காரி, நடைமுறை வாழ்க்கை. அதுதான் உத்தம ஜனத்தின் இரண்டாவது அடையாளம். மூணாவது, ஜெபிக்க கற்றுக் கொடுத்து அவர்களை உத்தமமான ஜனமாய் மாத்தினான். உத்தமமான ஜனம் எப்படி இருக்கும்? கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பாங்க, தங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்வதற்கு கர்த்தரை அனுதினமும் தேடுவாங்க. ஜெப வாழ்க்கை இருக்கும். ஜெப வாழ்க்கையில் இருக்கிறவன் தான் உத்தமனாய் தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியும், தங்கள் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும், தங்களுக்குள் இருக்கிற அந்த உண்மை நேர்மையில தொடர்ந்து வாழ முடியும். ஜெப வாழ்க்கை காப்பாற்றிக்கணும், தனியா ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், ஆண்டவரோடு நம்ம வாழணும். அதுதான் உத்தமமாய் நம்முடைய உத்தமத்தை காத்துக் கொள்கிறதற்கு படி. நாலாவது, இயேசு கிறிஸ்துவையே ஃபாலோ பண்ணுவதற்கு அவன் சொல்லிக் கொடுத்தார். நீங்க உத்தமமான ஒரு நபரா இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்க, வேற யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க. மற்றவங்களை பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க, ஆனா ஃபாலோ பண்றது இயேசுவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களை சுத்தியும் இருக்கிற மனுஷரிடத்துல நல்ல காரியத்தை பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ளுங்க, ஆனா வேண்டான்னு சொல்லல, ஆனா ஃபாலோ பண்றது இயேசுவை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. அவன் இயேசுவையே பின்பற்றுவதற்கு தன் சீஷர்களை அனுப்பி கொடுத்தான். அவன் உத்தமமான ஜனமாய் மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண சொல்லிட்டான்.
நீ என்ன ஃபாலோ பண்ணு போதும். யோவானுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா அவன் இனி நீங்க என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம், இயேசு வந்துட்டாரு, அவரை ஃபாலோ பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், ஆனா இனியும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, இயேசு வந்துட்டார், அவரை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் அவனுடைய காரியம். இயேசு வந்துட்டார், அவரை ஃபாலோ பண்ணுங்க. இயேசுவையே ஃபாலோ பண்ணுங்க, இயேசுவையே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நீங்க உத்தமமான ஜனமாய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட உத்தமர்களை தான் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பரலோகத்திற்குள் கர்த்தர் அழைத்துக் கொள்ளுகிறாராம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் எங்களை உத்தமமான ஜனமாய் மாற்றி உம்முடைய வருகையில் போய் சந்தித்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கு இன்றைக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியம் எங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையாகவே மாறியிருக்கட்டும். இதனை நாங்கள் ஜாக்கிரதையோடு வாழ்ந்து பரலோகத்திற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க அப்பா. நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில மகிமைப்படுங்க. இந்த வசனங்களின்படியே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்.